பணிந்தவா கண்டோ தொழும் விலாச சதங்கையாடும் பாத வினோத
திரு சுப்பிரமணியர் ஆலயம் வழங்கும் இந்த ஆன்மீக நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ இருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் வணக்கம் 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 வணக்கம். வாழ்க வளமுடன் அன்பர்களே. இன்றைய தியானம் ஆகாஷ்ண சக்தி. அண்டமெங்கும் ஆகாஷ்ண சக்தியாய் ஆவிர் பவித்த பண்டை பொருளே, என்ன நீ ஆகாஷத்துக் கொள்வாயாக. ஒவ்வொரு பொருளும் தனக்கு சொந்தமானதை இழுக்கின்றது. தனக்கு சொந்தமான கோளங்களை சூரியன் தன்பால் இழுத்து வைக்கின்றது. பூதங்கள் பூதங்களை பற்றி இழுக்கின்றன. தாய்க்கும் செய்க்கும் இடையே அதே சக்தி பந்தமாக வடிவெடுக்கின்றது. 1000 ஆடுகளையும் குட்டிகளையும் பிரித்த பிறகு ஒன்று சேர்த்தால் ஒவ்வொன்றும் தனக்கு சொந்தமானதை தேடித் தெரிந்து கொள்ளுகின்றது. நமக்கு சொந்தமான பொருளிடத்து நாம் விரைவில் சேர வேண்டும். இறைவா, நீயே எனக்கு சொந்தமான பொருள், என் உள்ளம் கவர் கள்வன் என்பார் திருஞான சம்பந்தர்.
ஸ்வஹ தத் சவிதூர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோன பிரசோதயாத். 24 அச்சரங்களை கொண்டது காயத்ரி மந்திரம். இதை தினசரி ஜெபித்து வந்தால் பூர்வ ஜென்ம பாவங்கள் அகலும், சக்திகள் பெருகும், வைராகியம் உண்டாகும். காயத்ரி என்பதற்கு தன்னை ஜெபிப்பவனை காப்பாற்றுவது என்று பொருள். இதை ஜெபித்து வர எல்லா விதமான ஆபத்துகளும் நீங்கும். மற்ற எல்லா மந்திரங்களுக்கும் தாய் போன்றவள் காயத்ரி. காலையில் கிழக்கு முகமாக சூரியனை பார்த்து நின்று கொண்டு இரு கைகளையும் முகத்திற்கு எதிராக கூப்பிக் கொண்டும், மதியம் கிழக்கு முகமாக உட்கார்ந்து கொண்டு கைகளை மார்புக்கு எதிரே கூப்பிக் கொண்டும், மாலையில் மேற்கு முகமாக அமர்ந்து கைகளை நாபிக்கு சமமாக கூப்பிக் கொண்டும் ஜபம் செய்ய வேண்டும். மனம் ஒருபுறம் எதையோ நினைத்துக் கொண்டிருக்க வாய் மட்டும் இந்த மந்திரத்தை 108 அல்லது 108 தடவை உச்சரித்தால் பலன் கிடையாது. முறையாக முழு மன ஒருமைப்பாட்டுடன் கூறினால் மட்டுமே பலன் கிடைக்கும். அந்த பரமஜோதி சொரூபமான சத்தியத்தை நாம் தியானிக்கிறோம். பூ உலகம், மத்திய உலகம், மேலுலகம் மூன்றுக்கும் சக்தி அது. அந்த பரமசக்தி நமது புத்தியை வெளிச்சப்படுத்தட்டும் என்பது இதன் பொருள். நமது புத்தியை இயங்க செய்யும் பரமாத்மாவை நாம் வணங்குவோம் என்பது சுருக்கமான பொருள். இந்த மந்திரம் நிகழ்கால செயலாக இயற்றப்பட்டிருப்பதை கவனிக்கலாம். சூரியனுடைய ஒளியை தியானிக்கின்றோம் என்பதால் கண்களை மூடிய நிலையில் சூரிய ஒளியில் நின்று இதை சொல்ல வேண்டும் என்பது யதார்த்தமான விஷயம். இமைகளின் வழியே ஊடுருவி செல்லும் ஒளி அளவே ஹார்மோன்களை சமன்படுத்த போதுமானது. காயத்ரி மந்திரத்தில் உள்ள வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து படிக்கும்போது வலிமை வாய்ந்த சக்தி உருவாகும் வகையில் அந்த வார்த்தைகளை ஒரு மந்திரமாக உருவாக்கி இருக்கிறார்கள் ரிஷிகளும் முனிவர்களும். காயத்ரி மந்திரத்தில் பல முக்கியத்துவங்கள் அடங்கியுள்ளது. சரியான முறையில் உச்சரிக்கும் போது காயத்ரி மந்திரத்தின் சக்தியை உங்களால் உணர முடியும். இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது கண்களை மூடிக்கொண்டு நீங்கள் உச்சரிக்கும் ஒவ்வொரு வார்த்தையின் மீதும் மனதை ஒருமுனைப்படுத்த வேண்டும். மனதை அமைதியாக்கும் இந்த மந்திரம் ஓம் என்ற சொல்லோடு தொடங்குகிறது. இந்த ஒலியின் விளக்க கூற்று உங்கள் உதடு, நாக்கு, மேல்வாய், நாக்கின் பின்புறம் மற்றும் மண்டை ஓட்டின் வழியாக அதிர்வை ஏற்படுத்தும். இது மனதை மிகவும் சாந்தப்படுத்தும் என்றும் ஹார்மோன்களை அமைதிப்படுத்தும் என்றும் கூறப்படுகிறது. ஒருவரது மனதை ஒருமுனைப்படுத்தி அதனால் அவரது மனம் அமைதியடையும் வகையில் காயத்ரி மந்திரத்தின் அசைவுகள் வடிவமைக்கப்பட்டுள்ளது. சந்தோஷ ஹார்மோன்கள் சுரப்பதற்கும் இந்த சுரப்பியே காரணமாக உள்ளது எனவும் வல்லுநர்கள் கூறுகிறார்கள். அதனால் இதுவே உடலையும் மனதையும் இணைக்கும் முக்கிய பங்கை வகிக்கிறது. நீங்கள் எந்த அளவுக்கு சந்தோஷமாக உள்ளீர்களோ அந்த அளவிற்கு உங்களது நோய் எதிர்ப்பு சக்தி வலுவடையும்.
ஓம் பூர்புவஸ்வஹ தத் சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ சோதயாத். ஓம் பூர்புவஸ்வஹ தத் சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ நஹ பிரசோதயாத்.
ஓ யோ ந பிரச்சோ.
மலைக்கோவில்களில் பழனி முருகன் கோவிலும் ஒன்று. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் முருகனுக்கு உரிய அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடாகும். கோவில் அமைந்திருக்கும் மலையின் உயரம் 150 மீட்டர். மொத்தம் 693 படிக்கட்டுகள் ஏறினால் கோவிலை அடைந்து விடலாம். மலையை சுற்றி 2.4 கிலோமீட்டர் கிரிவல பாதை உள்ளது. இதில் திருவண்ணாமலையில் எப்படி கிரிவலம் வருவார்களோ அதேபோல பக்தர்கள் கிரிவலம் வருவதும் உண்டு. இந்த கோவிலின் வரலாறு ஞான பழத்தில் இருந்து ஆரம்பிக்கிறது. கலகம் பண்ணுவதற்கு என்றே பிறந்தவர் நாரதர். ஞான பழத்தை எடுத்துக்கொண்டு கைலாச மலையில் இருக்கும் சிவபெருமானையும் பார்வதியையும் காணச் சென்றார். பழத்தை கொடுத்து இந்த பழத்தை உண்டால் அதிக ஞானம் பெறலாம் என்று கூறினார். மேலும் முழு பழத்தையும் ஒருவரே உண்ண வேண்டும் என்றும் விதி விதித்தார். சிவபெருமானோ தன் மகன்களான முருகனுக்கும் பிள்ளையாருக்கும் பகிர்ந்தளிக்க விரும்பினார். பின்னர் தனது மகன்கள் இருவரையும் அழைத்து, உலகத்தை 3 முறை சுற்றி முதலில் வருபவருக்கு ஞானப்பழம் பரிசு என்றார் சிவபெருமான். இதனை கேட்டு முருகன் தனது வாகனமான மயிலை எடுத்துக்கொண்டு உலகத்தை சுற்ற கிளம்ப, பிள்ளையாரோ தந்தையும் தாயுமே உலகம் என்று கூறி சிவபெருமானையும் பார்வதியையும் சுற்றி வந்து ஞான பழத்தை பெற்றுக்கொண்டார். உலகத்தை வலம் வந்து ஞான பழத்தை கேட்ட முருகன் நடந்தது அறிந்து கோபமுற்று இந்த மலையில் வந்து தங்கிவிட்டார். சிவனும் பார்வதியும் இங்கு வந்து முருகனை சமாதானப்படுத்தினர். அப்பொழுது வந்த அவ்வை பிராட்டி, ஞான பழமான உனக்கு எதற்கு இன்னொரு பழம் என்று கூறி சமாதானம் செய்தார். முருகனை பழம் நீ என்றதால் இந்த இடம் பழனி என்று பெயர் பெற்றது. மலை அடிவாரத்தில் திரு ஆவினன்குடி குழந்தை வேலாயுத சுவாமி கோவிலும் உள்ளது. இந்த கோவிலே அறுபடை வீடுகளில் மூன்றாவதாக கருதப்படுகிறது. இதற்கும் ஒரு கதை உண்டு. அகஸ்திய மாமுனிவர் தனது இருப்பிடத்திற்கு சிவகிரி சக்திகிரி என்னும் 2 மலைகளை எடுத்துச் செல்ல விரும்பினார். தனது சேவகனான இடும்பனிடம் இந்த மலைகளை தூக்கி வர சொன்னார். அவனும் காவடி போல் 2 மலைகளையும் கம்பில் கட்டி தோளில் சுமந்து சென்றான். செல்லும் வழியில் தூக்க முடியாமல் சோர்வுற்று மலையை கீழே வைத்தான். அச்சமயம் பார்த்து முருகன் ஞானப்பழம் கிடைக்காத கோபத்தில் சிவகிரி மலையின் மீது ஏற இடும்பனால் மலையை தூக்க முடியவில்லை. கோபமுற்ற முருகன் இடும்பனை அழிக்க இடும்பன் இறந்தான். பின்னர் இடும்பனை தனது பக்தனாக ஏற்றுக்கொண்டான் முருகன். இடும்பனை போல் காவடி சுமந்து தன்னை வழிபடுபவர்க்கு சகல சௌபாகியங்களும் உண்டாகும் என வரமளித்தான். இன்றும் மலையேறும் வழியில் இடும்பனுக்கு கோவில் உண்டு. இங்கிருக்கும் மூலவர் சிலை 18 சித்தர்களுள் ஒருவரான போகர் என்பவரால் உருவாக்கப்பட்டது. 4448 அரிய மூலிகைகளை கொண்டு இவர் 9 விதமான நஞ்சு பொருட்களை உருவாக்கினார். பின்னர் இந்த 9 விதமான நஞ்சு பொருட்களை கலந்து நவபாஷாணம் என்னும் மூலிகையை உருவாக்கினார். பல்வேறு நோய்களுக்கு இந்த மூலிகையை பயன்படுத்தலாம் என்றும் கண்டறிந்தார். அப்படி சிறப்பு வாய்ந்த நவபாஷாணத்தை கொண்டு முருகன் சிலையை இவர் உருவாக்கினார். அவர் உருவாக்கிய அந்த சிலையே தற்போது பழனி முருகனாக நமக்கு காட்சியளிக்கிறது. பஞ்சாமிர்தத்தாலும் பாலாலும் அபிஷேகம் செய்தால் மருந்து வெளிவரும் என்பதை உணர்ந்து தினமும் சிலைக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டு வந்தார் போகர். கையில் கோளுடன் ஆண்டியை போன்ற காட்சியளிக்கும் முருகன் சிலை நமக்கு உணர்த்துவது யாதென்றால், அனைத்தையும் துறந்தால் கடவுளை அடையலாம் என்பது ஆகும்.
Oh, ஜோதி என் தெய்வம், சுத்த பழம் அவ்வைக்கீந்த சுப்பிரமணிய தெய்வம், சீரழகு சிந்து தூய சண்முகன் என் தெய்வம், சிந்தையில் உறைந்திருக்கும் கந்தன் என் தெய்வம்,
கரங்களில் எத்தனையோ ஆயுதங்கள் இருந்தாலும் வேலுக்குத்தான் தனிச்சிறப்பு. இறைவனின் ஆயுதங்களில் தனியே வைத்து வழிபடும் முறை வேலுக்கு முன்தான் உண்டு. பழங்காலத்தில் இருந்தே வேல் வழிபாடு நடப்பது நாம் சிலப்பதிகாரத்தின் மூலம் அறியலாம். வெற்றிவேல், வீரவேல், சக்திவேல், ஞானவேல், கூர்வேல், வடிவேல் என பல்வேறு சிறப்பு அடைமொழியுடன் வேலை வர்ணிப்பது நமது சங்ககால நூற்கள். வேல் பூசைக்கு மேல் சிறந்த பூசை எதுவும் இல்லை. வேல் பூசை போல் எளிமையான பூசையும் எதுவும் இல்லை. மனதார வேல் வேல் என்று ஓதுவதும், வேலை மனதிலே நிறுத்தி தியானிப்பதும், வேலை வழிபடுவோருக்கு வினைகள் யாவும் பட்டொழியும். இதனைத்தான் வேலுண்டு வினையில்லை என்பர். இத்துணை சிறப்பு ஒருங்கே அமையப் பெற்ற வேலுக்கு நமது திருக்கோவிலில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வேல் அபிஷேகம் செய்யப்பட்டு வருகின்றது. அன்பர்கள் பால், தேன், பன்னீர், பழச்சாறு, இளநீர், பஞ்சாமிர்தம் என இவற்றில் யாதேனும் ஒன்றால் அபிஷேகம் செய்து மகிழலாம். இந்த வேல் பூசை செவ்வாய் அன்று எந்த நேரத்திலும் செய்யலாம்.
கோவில் அறிவிப்பு: ஏப்ரல் 22 திங்கட்கிழமை அன்று சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு மாலை 6 மணிக்கு கணபதி ஹோமம், 7 மணிக்கு திரவிய அபிஷேகம், 7:30 தீபாராதனை. ஏப்ரல் 27 சனிக்கிழமை அன்று நவகிரக சாந்தி ஹோமம், காலை 9 மணிக்கு நவகிரக ஹோமம், 10 மணிக்கு திரவிய அபிஷேகம், 11:30 தீபாராதனை.
வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாது உயிர்கள் வாழ, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். அன்பர்களே, இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுறுகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் 104.6 பண்பலை வரிசையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்ளுகின்றோம். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களது கருத்துக்களை இவனை 2-63-88-54 என்கின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு பேரன்புடன் கேட்டுக்கொள்ளுகின்றோம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.
தமிழ்நாடு.